இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெண்களுக்கான அந்த விஷயங்கள்ல இந்த ஒரு பாடத்தையும் கொண்டு வராங்க. சூரா அன்னூருடைய 31வது வசனம்,
وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أَوْ آبَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ أَبْنَائِهِنَّ أَوْ أَبْنَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي أَخَوَاتِهِنَّ أَوْ نِسَائِهِنَّ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُنَّ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ الطِّفْلِ الَّذِينَ لَمْ يَظْهَرُوا عَلَى عَوْرَاتِ النِّسَاءِ ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون أيها المؤمنون لعلكم تفلحون.
سورة النور உடைய 31வது வசனம். முதல்ல வசனத்தினுடைய தர்ஜமாவை பார்ப்போம், அப்புறம் விளக்கத்துக்கு போவோம். நபியே சொல்லுங்கள், யாருக்கு? மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யகுதுல்ன, அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். மின் அப்சாரிஹின்ன, தங்களது பார்வைகளை. ரோட்ல போகும்போது இப்படியே போறது, இப்படியே பார்த்துக்கிட்டே போறது, எல்லாத்தையும் என்ன அப்படி இருக்கக்கூடாது. ஆண்களுக்கும் அதே போலதான், பெண்களுக்கும் அதே போலதான். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களது கற்பையும் அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும். வலா யுபுதீன ஸீனத்ஹுன்ன, அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இமாம் புகாரி இந்த இடத்துல கொண்டு வர பாடத்தினுடைய முக்கிய தலைப்பு இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்து ஆயத்துரி இந்த பகுதி, இந்த பகுதி அலங்காரங்களை வெளிப்படுத்துவது. எப்ப வெளிப்படுத்தலாம், யாருக்கு வெளிப்படுத்தலாம், எங்க வெளிப்படுத்தலாம். இப்ப நம்ம முழு ஆயத்தை எழுதுறோம். இமாம் புகாரியுடைய நோக்கம் அதுதான். இந்த ஆயத்தை போட்டுட்டு இந்த ஆயத்தை முழுசா நீங்க பாத்துங்க, அடுத்த ஹதீஸை கொண்டு வந்துருவாங்க. அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லாமா வஹர மின்ஹா, அந்த அலங்காரங்களில் வெளிப்பட்டதை தவிர, எது வெளியில தான் தெரியும் அப்படின்னு இருக்குமோ அதை தவிர. அதுக்கு நம்ம பின்னாடி வழக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வல் யதரிபுன, அவர்கள் போர்த்தி கொள்ளட்டும். பி ஹுமுரிஹின்ன, தங்களது முந்தானைகளை கொண்டு. அலா ஜுயூபிஹின்ன, தங்களது முன்பகுதிகளை. முன்பகுதின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி சொல்லுவோம் விளக்கம். முன்னாடி உள்ள எல்லா பகுதியும் அதுல வரும். வலா யுபுதீன ஸீனத்ஹுன்ன, அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் தங்கள் அலங்காரங்களை. அப்ப முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டா தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்திடாதீங்க, எது வெளியில தான் தெரியுங்கிற நிர்பந்தம் இருக்குதோ அதை தவிர. அப்ப உங்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், எப்படி போர்த்தி கொண்டு நீங்க வரணும், அது அல்லாஹ் சொல்றான். அலா ஜுயூபிஹின்ன, பெண் 9 வயசு ஆயிட்டாலே கண்டிப்பா ஹிஜாபுடைய பழக்கத்தை அவளுக்கு கட்டாயமா கொண்டு வந்துடணும். எப்ப பாலிக் ஆயிடுறாங்களோ அல்லது அவங்க 11-12 வயசு ஆயிடுறாங்களோ, கண்டிப்பா ஹிஜாப் இல்லாமல் அவர்களை வெளியே அனுப்பக்கூடாது. மகரம் அல்லாத ஆண்களிடத்துல பழக விடக்கூடாது. இதை கவனிக்கணும் நம்ம. இன்றைக்கு வந்து நிறைய பிரச்சனை என்ன, வீட்டில் வேலை செய்கிற டிரைவர், வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன், பிள்ளைய தூக்கி வளர்த்தவன், பிள்ளைய வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனவன், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனவன் சொல்லிட்டு கடைசியில் வயசு வந்ததுக்கு பிறகும் அவனோட சேர்த்து விடுறாங்க. அதனால் எவ்வளோ பெரிய சமூக தீமைகள் நடப்பதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எப்போ ஹிஜாபுன்னு வந்துருச்சோ முடிஞ்ச அவ்வளோதான். ஏங்க, தன் வீட்டில் வளர்ப்பு மகனா வளர்த்த குழந்தை யாரு? சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு. எப்ப ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிருச்சோ அபு ஹுதைஃபா ஒத்துக்கல வீட்டுக்குள்ளார வர்றத. இத்தனைக்கும் சின்ன குழந்தையிலிருந்து அபு ஹுதைஃபாவும் சஹலாவும் சாலிமை எடுத்து வளர்த்தாங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கிருச்சு, வளர்ப்பு பிள்ளைகள் உங்களது சொந்த பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள். ஹிஜாபை பேண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சஹலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏற்கனவே நாங்க வந்து வளர்த்து எடுத்தோமே, இப்ப கூட நம்ம அதை பத்தி பேசிருக்கிறோம், விளக்க அதுல பார்த்து சொல்றேன். அப்ப சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். வளர்த்த புள்ள, குழந்தை பிள்ளையில இருந்து வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் கூட சட்டம்னா சட்டம் தான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப யாரும் சொல்ல முடியாது சஹலா சொன்ன மாதிரி நான் வந்து சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தேன். அப்படித்தான் வளர்க்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி வளர்த்தாலும் இத்தனை வயசுக்கு மேல ஹிஜாப பேணணுங்கிறது உங்களுக்கு தெரியறதுனால அப்ப ரசூலுல்லாஹ் சஹலாவுக்கு கொடுத்த சலுகைய நீங்க பெற முடியாது. ஒண்ணு, நீங்களோ உங்களுடைய சகோதரிமார்களோ அல்லது உங்களுடைய சகோதரமார்களுடைய மனைவிமார்களோ யாராவது அவங்களுக்கு பால் கொடுத்திருந்தாதான், புரிஞ்சுச்சுங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஹிஜாபுடைய சட்டம், ஆண் பிள்ளையா இருந்தா தாய்மார்கள் ஹிஜாபு செய்யணும், அடுத்த வீட்டில் உள்ள பெண் பிள்ளை ஹிஜாபு செய்யணும், பெண் பிள்ளைகளா இருந்தா வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் கணவன்மார்கள் கண்டிப்பா ஹிஜாப் செஞ்சு ஆகணும். உங்களுடைய சௌகரியத்துக்காக மார்க்கத்தை வளைக்க பார்க்காதீர்கள். மார்க்க சட்டங்களுக்காக நீங்கள் உங்களை வளைத்துக் கொள்ள, உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், முயற்சி செய்து கொள்ளுங்கள். முயற்சி இல்ல, கண்டிப்பா மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமா, அதுக்கு நீங்க தானே சொன்னீங்க முயற்சி பண்ணணும் சொல்லிட்டு, முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒலா யுபுதீன சீனத்தை உன்ன, தங்களது அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் பெண்கள், இல்லா தங்களுடைய கணவன்மார்களுக்கு. அதான் தெரியுமே, யாரெல்லாம் கணவனுக்கு எங்க நாங்க அலங்கரிக்க போறோம், அலங்கரிச்சா தானே அலங்கரத்தை வெளிப்படுத்த வேணாம்னு சொல்றது அப்படின்னு யாரும் சொல்றாருங்க. இல்லா லிபுலத்தி ஹின்ன, தங்களுடைய கணவன்மார்களுக்கே தவிர, ஃபர்ஸ்ட் பர்மிஷன், அவ் ஆபாயி ஹின்ன, தங்களுடைய தந்தைமார்கள், அவ் ஆபாயி புழுலத்தி ஹின்ன, தங்களுடைய கணவனுடைய தந்தைமார்கள் அதாவது மாமனா, அவ் அபுனாயி ஹின்ன, தாங்கள் பெற்றெடுத்த தங்களது ஆண் பிள்ளைகள், அவ் அபுனாய் புழுலத்திகின்ன, தங்களுடைய கணவனுடைய ஆண் பிள்ளைகள் அதாவது தங்களுடைய கணவனுடைய ஆண் பிள்ளைகள் என்ன, ஏற்கனவே அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த மனைவியினுடைய பிள்ளைகள், அவ் இஹ்வானிகின்ன, ஆறாவது தங்களுடைய சகோதரர்கள், அவ் பனி இஹ்வானிகின்ன, தங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், அவ் பனி அகவாத்திகின்ன, தங்களுடைய சகோதரிகளுடைய ஆண் பிள்ளைகள், அவு நிசாயின்ன, அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லது உங்களுடைய பெண்கள் அதாவது உங்களது சமுதாயத்தினுடைய பெண்கள், அவு நிசாயின்னு சொல்ற அவின் நிசான்னு பொதுவா அல்லாஹ் சொல்லல. அப்ப அதுல இருந்துதான் காஃபிரான பெண்களிடத்திலும் ஒரு முஸ்லிமான பெண் ஹிஜாபை பேண வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு காஃபிரான பெண்ணிட்ட பழக முடியாது. அவுமா மலக்கத் ஐமானுகுன்ன, அதே போல அல்லது இவர்கள் சொந்தமாக்கி இருக்கக்கூடிய இவர்களுடைய அடிமைகள், புரியுதுங்களா? அவித்தாபின கைதி உள்ளில் 20 ஆண்கள்ல ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், வீட்டுல அந்த காலத்திலிருந்து வேலை செஞ்சு இருந்தாங்க, ரொம்ப வயசாகி போச்சு, கரடாகி போயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான இச்சைகள் இருக்காது, அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், அல்லது பெண்களின் அதாவது மறைவிடங்களை பற்றிய அறிவு இல்லாத, ஒவ்வொன்றையும் தனித்தனியா தெரிஞ்சு கொள்ளாத அந்த மாதிரி ஒரு சின்ன பருவ வயதுடைய சிறு பிள்ளைகள், இப்ப பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கணவன், தந்தை, மாமனார்கள், பிள்ளைகள், கணவனுடைய ஆண் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரருடைய ஆண் பிள்ளைகள், சகோதரிகளுடைய ஆண் பிள்ளைகள், தங்களுடைய சொந்த சமுதாயத்து முஸ்லிமான பெண்கள், தங்களுடைய அடிமைகள், அதே போல ஆண்கள் ஆசை இல்லாதவர்கள், குழந்தைகள், இப்போ 12 விதமான மக்கள் அல்லாஹ் சொல்றான், இவங்கள்ட்ட தான் நீங்க ஃப்ரீயா இருக்க முடியும். அப்ப இவங்கள்ட்ட ஃப்ரீயா இருக்க முடியும்னு சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, கணவனை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடத்துல இடையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான திரையையும் அல்லாஹ் வைக்கல. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு சுகம் பெறுவதற்கு, பார்ப்பதற்கு, பழகுவதற்கு அந்நியோனித்து அல்லாஹ் தஆலா முழுமையா அனுமதிச்சுட்டான். அதை தவிர 12 ஒண்ணு போயிருச்சு, மற்ற 11 பேர்கிட்ட பழகும் பொழுது முகம் தெரியலாம், கை தெரியலாம், கழுத்து தெரியலாம், அவ்வளவுதான். கழுத்துனா நகை இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவுதான். அதுக்கு கீழேயும் தெரியக்கூடாது, கரண்டை காலுக்கு மேல உயர்த்தக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி, கையிலையும் பொதுவா மணிக்கட்டு அவங்களுக்கு இவ்வளவு தூரம், அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. அப்ப முதல் சொன்ன கணவனை தவிர மற்ற 11 விதமான ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பழக, அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது, அது வெளியில போகும்போது அல்ல, வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுடைய முகம் தெரியும்படியா, அதுக்கு வந்து முடி வந்து மறைச்சிருக்கணும், தலையில துணி போட்டிருக்கணும். மத்த அதாவது என்ன, ஒரு பெண்ணுடைய முடி என்பதும் ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்ப முகம் தெரியும்படியாகவோ கையில வந்து அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, மணிக்கட்டுக்கு அடுத்த பகுதி, இது வந்து முட்டி கையே, குடங்கை, குடங்கை அளவுக்கு தெரிஞ்சதாகவோ, கால்கள்ல வந்து மணிக்கட்டு வரைக்கும், அதே போல கழுத்து, புரியுதுங்களா, அல்லது காதுனுடைய சில பகுதி தோடு போட்டிருக்கிற இடம், இந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க பாக்குறதுல தப்பு கிடையாது. அவன வீட்டுல இருக்கிறவங்க அவங்க, புரிஞ்சுச்சா? கணவனிடத்துல மட்டும் பொதுவான அனுமதி, அவங்களுக்கு இடையில எந்த விதமான திரையும் கிடையாது. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்றான், வலா யத்ரிபு நபி அர்ஜுலிஹின்ன, ரோட்ல போகும் பொழுது காலை தட்டி தட்டி போவாதீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு சலங்கை போட்டு போறது, கொலுசுல மணி வச்ச கொலுசு போட்டு போறது, அல்லது இன்றைய காலத்துல என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஹீல்ஸ் உள்ள செருப்பு போட்டுக்கிறாங்க, ரொம்ப டஃப் செருப்பு போட்டுக்கிறாங்க பாக்குறதுக்காண்டி. இதெல்லாம் கூட வலா யத்ரிபு நபி அர்ஜுலிஹின்ன, ஏன் இப்படி போறாங்க? லியுஅலமமா யுக்ஃபீன மின் ஜீனத்ஹின்ன, நாங்க போறோம் எங்களை பாருங்கங்கிறதுக்காண்டி. இப்ப இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து நறுமணம் பூசிட்டு போனாலும் சரி, தன்னை ஒரு ஆண்களோ பல தான் போற இடத்துல உள்ளவர்களோ தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக யாரு நறுமணம் பூசிட்டு போறாங்களோ அவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடினமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் பெண்கள் தொழுகைக்கு வர்றதா இருந்தா அப்படி வர்ற பெண்கள் வரக்கூடாது. அப்படி யாராவது நறுமணம் பூசிட்டு வந்துட்டா உடனே திரும்ப போய் சட்டம் தெரிஞ்ச உடனே ஜனாபத்துக்கு குளிக்கிற மாதிரி அவங்க குளிக்கட்டுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா என்ன செய்யறது, நம்முடைய சகோதரிகள் பெண்களுக்கு அல்லாஹ் தான் போதுமானவன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். மூமின்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக. இப்ப இந்த ஆயத்துடைய விளக்கத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போவோம். எப்படின்னு சொன்னா, இந்த அலங்காரம் என்பது இரண்டு வகையான அலங்காரம், ஒன்று ஆடை, இன்னொன்று மறைந்தது. எப்படி? கழுத்துல போற செயின், காதுல போற தோடு, கையில போற வளையல், இந்த மாதிரி. இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய சொல்லும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எப்படியோ தன்னுடைய உள்ளார உள்ள நகைகள் உடலெல்லாம் மறைச்சிட்டு பெண்கள் ஒரு ஆடை போட்டிருக்கும் பொழுது, பொதுவா பெண்ணுக்குன்னு ஒரு ஆடை போடும் பொழுது அதனுடைய பின்பக்கத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஆடையினுடைய வெளிப்புறத்தை பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு கவர்ச்சி தான், அதுவும் ஒரு விஷயம் தான். அது வந்து தவிர்க்க முடியாது, என்ன செய்ய முடியாதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன ஒரு ரூம் கட்டிக்கிட்டே நடக்க முடியும், முடியாது. அப்ப அந்த மாதிரி வெளியில் தெரிய ஆடையின் பின் வெளிப்பகுதி, ஆடையினுடைய வெளிப்பகுதி மன்னிக்கப்பட்டது. அதான் வந்து அல்லாஹுத்தல இந்த இடத்துல ஜீனத் என்று சொல்கிறான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் அவங்களுக்கு முன்னாடி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்றாங்க. வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணில் போட்டிருக்கிற மையி, விரல்களில் போட்டிருக்கிற மோதிரங்கள், கையில போட்டிருக்கிற வளையல், முகம், அப்ப இது வந்து தெரியும்படி இருந்தா இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய கருத்துல வந்து, இந்த அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஜீனத் அலங்காரம் என்று சொல்லி இருப்பது முகத்தை அல்லாஹ் சொல்றான், கண்ணில் உள்ள சிறுமாவை அல்லாஹ் சொல்றான், கையில போட்டிருக்கக்கூடிய மருதாணியை அல்லாஹ் சொல்றான், அதே போல வந்து என்னது மோதிரத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான், யாருக்கு? இந்த 11 பேர் இருக்காங்க, 12 அவங்களுக்கு தான். அந்நிய ஆண்களை தான் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணிட்டு வரும். ஹயர், இப்ப அடுத்து ஒரு சின்ன ஒரு சர்ச்சையான விஷயம், பெண்கள் வெளியே வரும் பொழுது முகத்தை மறைக்கிறத பத்தி. இதை பத்தி நம்ம ஏற்கனவே இங்கேயும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். அப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சுதந்திரமான பெண்கள் வெளியே வரும் பொழுது முகத்தை மறைத்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அடிமைகள், பல இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி பெண்கள் முகத்தை திறந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனா அதிகமா சஹாபாக்களுடைய மனைவிமார்களும் அவங்களோட நெருக்கமா பழகின பெண்களும் முகத்தை மறைச்சிருக்கிறதாகத்தான் நம்ம ஹதீசுகள்ல பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக்கல. அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பெண் வந்து தன்னுடைய மார்க்கப்பட்டுக்கு ஏற்ப எதுல வந்து தக்வாவை அதிகமா பாக்குறாங்களோ, தன்னுடைய பாதுகாப்பை எதுல பாக்குறாங்களோ, அந்த அடிப்படையில் இதுல பேணிக்கை காட்டுவது அவசியம். ஆனா யார் வந்து முகத்தை மறைக்கிறத ஹராம்னு சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா வரம்பு மீறியவர்கள். ரெண்டு கருத்து தான், ஒன்று முகத்தை மறைக்கிறது கட்டாயமா அல்லது முஸ்தஹப்பான்னு சொல்லி, இதுதான் சஹாபாக்களுடைய உலமாக்கள்கிட்ட இருந்துச்சு. தவிர முகத்தை மறைக்கவே கூடாது ஹராம்னு பேசுறது இருக்குதே, அது மார்க்கத்துல வரம்பு மீறது. புரியுதுங்களா? எந்த ஒன்று நபியினுடைய காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கலையோ அது ஒன்று கட்டாயமா இருக்கும் அல்லது முஸ்தஹப்பா இருக்கும். அப்ப முகத்தை மறைக்கிறது ஹராமா இருந்தா கண்டிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களும் மற்ற பெண்களும் மறைக்கும் போது தடுத்திருப்பாங்களா இல்லையா? ஹராமான உன்னை பார்த்துட்டு ரசூலா பேசாம இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களே. அப்ப சில பெண்கள் மறைக்காம இருந்த போது முகத்தை மறைச்சுக்கு சொல்லியும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் கட்டாயப்படுத்தல. அதுல இருந்து சில சஹாபாக்கள் அதை முஸ்தஹப்னு சொல்றாங்க. ஆனா சில அறிஞர்கள் வந்து அது இஹ்ராமுடைய நிலையில ஏற்பட்டது, அதை வைத்துக் கொண்டு நீங்க மற்ற பொது நேரத்துக்கு சட்டம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பாப் ஃபி தஹ்லீல், அது என்னங்க தஹ்லீல்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஹலாலாக்கி கொடுக்கறது. இது அரபு நாடுகள்ல நிறைய இருக்கும், அதே போல ஊர்ல கூட சில இடங்கள்ல நடக்குது. கிராமங்கள்ல சில ஜாகில் கணவன் திடீர்னு கோபப்பட்டுட்டு ஒரே நேரத்தில் மூணு தலாக்க சொல்லிடுவாங்க. அப்ப சொன்னதுக்கு பிறகுதான் ஆஹா தலாக்கு சொல்லியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறது? இப்ப வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் பாருங்களேன், தப்பு செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறமா வந்து குர்ஆன்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. அல்லாஹ் எப்ப சொல்றான், எந்த இடத்துல சொல்றான், அந்த வழி யாருக்காக சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுது, அதெல்லாம் கேட்பாங்களா? கடைசியில வாழை மட்டும் பிடிச்சிக்க வேண்டும், சட்டத்தினுடைய கடைசி வாழை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை உடனே வந்து தவறான முறையில் அமல்படுத்துறது. நம்ம அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படி தலாக் ஆகிட்டா அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஹராம் ஆயிடுறாங்க, வேறொரு கணவனை மனம் முடிச்சு அவங்க தலாக்கு விட்டாலோ அல்லது இறந்து போனாதோ சொல்லு, அதனால இப்ப நான் என் மனைவியை மூணு தலாக்கு விட்டேன், திரும்ப கல்யாணம் பண்ணணும், யாருக்காவது கல்யாணம் பண்ணி ஒரு நாள் தங்க வச்சு அவரை தலாக்கு விட வச்சு திரும்ப எனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி வந்த விஷயத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், لعن الله المحلل والمحلل له. இந்த ஹதீஸ் வந்து நம்ம அபுதாவுதுல இருந்து எடுத்து கொண்டு வரோம், அதாவது புகாரியில் உள்ள ஓரளவுக்கு விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆயிருச்சு. அது போக திருமணம் சம்பந்தமா குறிப்பா பெண்களும் அதுல சம்பந்தப்படும்படியான விஷயங்களை வந்து அபுதாவுது நசை இப்னு மாஜால இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறோம். அதுல ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ், அபுதாவுதுல எடுக்கப்பட்ட ஹதீஸ், இமாம் அல்பானியில சஹீஹ்னு சொல்றாங்க. அப்ப ஹலாலாக்கி கொடுப்பவனையும் யாருக்காக ஹலாலாக்கி கொடுக்கப்படுகிறதோ அவனையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும், அதாவது உங்களுடைய கணவனுக்கு திருமணத்துக்கு பிறகு உடனே அவங்களை நீங்க மார்க் விஷயங்களை எஜுகேட், அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுங்க, ஏன்னா எல்லாமே நடக்கும். சரி, அப்ப திருமண வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது அவர் வந்து தப்பு செஞ்சிட்டாருன்னா அந்த தப்புக்கு அவர் தான் பொறுப்பு, அந்த தப்புக்காக வேண்டி நீங்கள் உங்களை வரம்பு மீற வைக்கலாமா? கேக்குறது புரியுதா இல்லையா? அவர் தப்பு செஞ்சிட்டாரு, அவர் தப்புக்காக வேண்டி அவருடைய தப்புக்கு நீங்க உடந்தையா போலாமா? அவன் தான் ஜாகிலு, படிக்காதவன், எல்லாம் படிச்சிருப்பான், மார்க்கத்தை மட்டும் படிச்சிருக்க மாட்டான், டிகிரி நிறைய இருக்கும், என்ன பில இருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும், ஏல இருந்து கூட வச்சுக்கலாம், ஏல இருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் டிகிரி வாங்கி வச்சிருப்பான், மார்க்கத்துல ஜீரோவா இருக்கும், குர்ஆன் ஓத தெரியாது, பிஸ்மில்லா கூட சொல்ல தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் கூட அர்த்தம் தெரியாது. இப்படிப்பட்ட கணவன் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்ப உடனே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களையாவது ஹலால் ஹராம் எல்லாம் முதல்ல அவங்களுக்கு உட்காந்து ஒரு கிளாஸ் எடுத்துருங்க, அல்லது ஒரு ஆலிம் சார்ட கூட்டிட்டு போய் இந்தப்பா ஆலிம் சார் இவருக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுப்பான்னு சொல்லி அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கு இந்த சட்டம் யாருக்கு தேவை? நம்ம நினைச்சிடும் சின்ன பிள்ளைங்களை வலுக்கட்டாயமா மக்தபுக்கு அனுப்பிடுறோம், பெரியவங்களுக்கு என்னமோ தேவையே இல்லாத மாதிரி. அதெல்லாம் அனுப்ப வேண்டியவங்க யாரு, யாருக்கு அனுப்பணும்? பெரியவங்களை தான் அனுப்பணும், அவங்களுக்கு தானே சட்டம். நம்ம என்ன செய்யறோம், சட்டத்தை எதை படிச்சாலும் சட்டம் கடமையாக்கப்படாத காலத்துக்கு முன்னாடி படிச்சு மறந்துடுறோம். இப்ப 10-12 வயசுக்கு முன்னாடியே அறியாத பருவத்துல போய் புரியாத காலத்துல போய் படிச்சுட்டு அங்கேயே மறந்துட்டு அந்த கல்கண்டையும் பட்டாணியும் சாப்பிட்டு வந்துட வேண்டியது, முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறமா பெருசானதுக்கு பிறகுதானே வியாபாரத்தினுடைய ஹலால் ஹராமு, கொடுக்கல் வாங்கல் ஹலால் ஹராமு, குடும்ப வாழ்க்கையுடைய ஹலால் ஹராமு யார் போய் படிக்கிறான்?